சிவாய நமக. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அங்க அந்த சோமவார மகிமைநாதே வெள்ள மகிமைநாதே போனார்கள். அங்க மூன்று பேருக்கு மூன்று ஆசனம் போட்டு வச்சிருந்தாங்க. இங்க வரப்போறவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப மூன்று ஆசனத்துல சேர சோழர்கள் போய் உட்கார்ந்துட்டாங்க. சாமி போய் உக்கரமாரர் போய் சமாசனத்துல உட்கார்ந்து தாழா போட்டு உலகத்துக்கு சகஜம் துறவிகளுக்குள்ள இருக்கு. துறவிகளை கூட மேல டாபுக்கு உட்காரு முக்கியம் உட்காரு மேல உட்காருன்னு சொல்றாங்க. துறந்தவர்களிடத்திலேயே நாம பார்க்கிற போது குறவாத இடத்துல நம்ம என்ன பார்க்கறது? சாமி போய் அவர் சமாசனத்துல உட்கார்ந்த உடனே இவங்கிட்ட முகம் கொடுத்து பேசல. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து என்ன விஷயம் ஊர்ல மழை சரி போங்க மழை பெய்யுதுன்னு இவர் திரும்பி பார்த்தார். ஒரு அருமையான மாலையை எடுத்துட்டு வந்து தாங்க முடியாது கழுத்துல போட்டா அழிச்சுடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த ஆசனம் குடிச்சு அதுல வந்து இனிப்பத்தை தெளிச்சுடுவாங்க. இவர் உட்கார்ந்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசணும் அல்லது ஏதாவது கூட கடி கடிச்சு இருந்த சின்ன சின்ன எறும்புகள் கடி எறும்பு சின்ன கண்ணுக்கே தெரியாது எங்க கடிக்குதுன்னு தெரியாது. அது கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் சிவப்பா போடும். அதையும் போட்டு கொண்டு உட்கார்ந்து ஏன்னா ரொம்ப கெட்டியாது வேதனையிலும் ஒரு சாதனை பண்ணிட்டாரு. ஆனா இந்த வேதனை உழைந்தவர் என்ன பண்ணான்? ஒரு சாதனை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்த என்னென்ன பண்ணா ஒரு மாலை மரியாதை பண்ற மாதிரி ஒரு மாலையை போட்டான். அது அவர் அழித்து விடும் நினைச்சான். அது தாங்கினார் ஆரம் தாங்கு பாண்டியர். இது பழைய கதை. இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து ரொம்ப நகாசு போட்டு பழைய சாமான்களை போற்றி கொண்டு புதுமையாக்கி காட்டுறதுக்கு பாருங்க. அதுதான் புராணங்களுடைய வேலை. வரலாறுகள்ல செவிவழி செய்தியில் இருக்கக்கூடிய பல செய்திகளை எடுத்துக்கொண்டு புதுமைப்படுத்தி காட்டுவதற்கு பாருங்க. அதுதான் புராணம். அதுல பரந்தூர் மிக அழகாக உடனே அங்க இருந்து கோரிக்கை வைக்கல. சாமி ஒண்ணு கோரிக்கை வைக்கல. தன்னுடைய நாட்டுக்கு மழை வேணும்னு கேட்கல. செவி வந்துட்டாரு. வந்த உடனே குட்டால பக்கத்துல மேகங்கள் நான்கு நீந்து கொண்டிருந்ததுதான். பிடிச்சி சிறை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். இப்ப சிறை பிடிக்கிறார். அண்ணன் கட்டி சிறை பிடிக்கிற மாதிரி மேகத்தை சிறை பிடிச்சு கொண்டு வந்தார். இந்திரன் கோபம் இருக்கு. இந்த மண் உலக ஆளுகிற மாந்தர்களுடைய மாந்தர்கள் ஒருவனா இருக்கக்கூடியவன் அரசன் நம்முடைய மேகங்களை தடைப்படுத்துவதாக சொல்லி சண்டைக்கு வர்றான். மிகப்பெரிய கடுமையான சண்டை. ரொம்ப பெரிய வர்ணனைதான். கடைசியில சுவாமி சிவபெருமான் தனக்கு அருளியராக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததா இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்கிறார். அந்த வலை ஏன்னா துர்வாசருடைய சாபம் பாண்டியன் ஒருவனுடைய வலை அந்த ஆயுதத்தினாலே உன்னுடைய தலை சிதறக்கடவது என்று முதல்ல சாபம் பட்டார். ஏன்னா அவர் கொடுத்த சிவபிரசாதத்தை அவமரியாதையாக வாங்கினதுனால அப்புறம் தேவரெல்லாம் வேண்டிக் கொண்டதுனால உன் தலைக்கு வந்தது முடிமட்டாக போட்டிருந்தது. இப்ப அந்த வலை அந்த ஆயுதத்தை எடுத்து எரிந்தார் பெருமான். அது கிரீடத்தை கீழே தள்ளி அந்த காலத்து தலைப்பாகை ஹெட்ரஸ் கீழே விழுந்தாலே தோல்வி நடத்தும். இந்திரன் உணர்ந்தான் உண்மை உணர்ந்தான். மழை பெய்ய முடியாது செய்து தன்னிடத்துல போய்விட்டான். அதனால ஆரம் தாங்கு சாமியாக இவர் இருக்கிறார். அடுத்தபடியாக போனா சிம்மாரத்துல வரணவன் தான். இப்ப அற்புதம் புரிஞ்சு போச்சு. மதுரையினுடைய ஆற்றல் மாண்பு தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிந்த நிலையில அடுத்தவங்களை விட்டு அதாவது தான் வந்து எதையும் நெருப்புல கைவிடாது குட்டியை விட்டு பார்க்கமா குறைஞ்சு அந்த மாதிரி வருணன் வந்தா ரொம்ப வருத்தத்தோட இவன் வந்து உட்கார்ந்துருந்தான். என்ன பண்ண ஒண்ணும் இல்ல. மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சக்கலிங்க பெருமான் உயர்ந்தவர் என்ன பெரிய லிங்கம் அது? என்ன பெரிய லிங்கம் யாரு? இவனுக்கு அற்பமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வயிற்றவர் ஈட்டுக்குமா இப்படித்தான் கேட்கறாங்க. சொக்கலிங்க பெருமான் ரொம்ப உயர்ந்தவர் பிறந்தவர். அவர் ஆடு வீதி வளம் வந்தா பக்கம் அதெல்லாம் கிடக்குதுங்க. எனக்கு 50 ரூபா கடன் இருக்கு. நாளைக்கு எல்லாம் உங்களுக்கு என்கிட்ட கேட்கலாம் நான் என்ன பண்றது சொல்லி. இன்னொருத்தன் வந்தாங்க என் துண்டு வரல நகைச்சி வந்துருச்சு அது தீப்பாரு அவங்க கடவுள்கிறான். ஆனா அவரவருடைய எல்லையிலே நின்று கடவுளை அளந்து பார்க்கிறார்கள். கடவுள் அதை கடந்தும் இருக்கிறான் அதுக்கு உள்பட்டும் இருக்கிறான். சில நேரங்களில் அவர்களுக்கு உள்ளாக இருந்து அனுபவத்தை கொடுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு இந்த பையன் திரி வைட்டு அப்புறம் பார்ப்போம்னு கடந்து இருக்கிறவன் இருக்கான். கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. கடந்தவர் காதல வாழ்கிறவன் கடவாளனுடைய காதல இருப்பானா? அங்க சாமி வந்து வருணன் கேட்டான் அந்த மூதல் அது உங்க பெருமை உனக்கு என்ன தெரியும்? அப்படியா என்ன செய்யலாம்? கடலை ஏவிப்பார். மதுரை அழிப்பார். கடலை ஏவி கடல் கீழ்த்திசையில் இருந்து வந்து மதுரை அழிப்பதற்கு வருகிறது. பாண்டியன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். உறக்கத்துல கூட இறைவனுடைய அருளிப்பாடு நிற்கும், ஆச்சா சக்கரம் இருக்கும். மன்னவன் உறங்கினாலும் அவனுடைய ஆணை செங்கோல் இருக்கிறது உறங்காது. அதனால் கடவுளுடைய ஆணை, இந்த பாண்டி நாட்டு ஆட்சி முறை செய்கிற அந்த ஆணை கடவுள் பெருமான் வந்து என்னப்பா தூங்கிட்டு இருக்க, கட்சி இருக்கிற கடல் வந்து உனக்கு நான் வந்து வேல் கொடுத்துருக்கேன்ல, இந்த வேலை பயன்படுத்தி வேலை. ஏற்கனவே கடல் சுவரம்பட்டு விட்டதுதான் வேலு, ஞான சக்தி அது கொடுத்துருக்கேன் போ. வந்தா கிறிஸ்தவத்தையில உலகத்தையே அழித்து விடக்கூடிய பிரளயகால வெள்ளமாக வருகிறது. சாமியை நினைத்துக் கொண்டிருக்கிறார், இப்படி திரும்ப பண்ணியிருக்கிறேன் உத்தரவு மாதிரி ஒரு கண்ணம் தங்கினார். என்ன தயக்கம் வீட்டு, அதான் கடவுளுடைய உத்வேகம் உள்ளத்துக்குள்ள இருக்குமானா, நாம தயங்குகிற போதெல்லாம் நமக்கு முன்னே வந்து வழிகாட்டி வழித்துணை அப்பராக இருப்பார், வாழ்க்கை துணையராக இருப்பார். சாமி உடனே எரிஞ்சார், கடல் சொல்லுன்னு கணுக்கால அளவுக்கு ஆயிட்டான். இது பழைய வரலாறு, தங்க வரலாறு. புராணத்தை உத்தரமுகர் வரலாறு இணைத்தார். நேர போய் பெருமானே என்னையும் என்னுடைய மக்களையும் காப்பாற்றினாய, உத்தரகுமாரா இருந்தாலும் அவருக்கு பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய மகனாராக இருந்தாலும் கூட நன்றி செலுத்துதல் என்பது இருக்கு பாருங்க, அது உயர்ந்த பகுதி. தனக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது என்று கருதி வணங்கி மகிழ்ந்து இருக்கிற போதுதான் மறுபடியும் ஒரு ஆண்டு வர்க்கடம், சூரியனை நோக்கி எல்லா கோயிலும் பார்த்துட்டார். ஆனால் ஒரு ஆண்டு வர்க்கடம் வந்தது. மதுரையில உண்பதற்கு உணவு இல்லை, பருகுவதற்கு நீர் இல்லை. இந்த சோதனைகள்ல இறைவனுடைய நிலை அருளிப்பாடு நமக்கு சாதனைகளை தரும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு. நீ துவண்டு போகிற போது நீ தோழாதே, உனக்கு நல்ல வழி காட்டுகிறேன் என்று காட்டுவதால் கடவுளுடைய விருப்பம். இந்த உயிர்களை சோர்வடை செய்வது, அயர்வடைய செய்வது, அழுத்து போக செய்வது இறைவனுடைய வேலை அல்ல. அவன் எந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல்ல வலிவு இருக்கிறது என்று பார்ப்பான். அவன் நெளிகிற போது தாங்கிக் கொள்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். இங்கே உத்தரகுமார பாண்டியருக்கு இந்த மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும் நினைக்கிற போது பெருமான் கனவுல வந்து மேறு மலையிலே ஒரு பிளத்திலே பெருஞ்செல்வம் இருக்கிறது, நீ சென்று அதை கொண்டு வந்து மதுரை மக்கள் பாண்டிய நாட்டினுடைய பஞ்சத்தை போக்குனர். இந்த அயல் நாட்டுல கடன் வாங்குறோன்னு உலக பேங்க்ல போய் கடன் வாங்குறாரு. இந்த திட்டங்கள்லாம் சாமி அப்பவே கற்பித்து காட்டியிருக்கிறார். நேர போனான், பல பகுதிகளை கடந்து போனான், மேருமலையில போய் மேருமலை அரசனை பார்த்து கூப்பிடுறான். பெருமானுக்கு மாமனாராக இருந்தவர, பெருமானுக்கு வில்லாக இருந்தவர், எப்படி புகழ்துதிகள் எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் மிக அழகாக சொல்லுவார்கள் பங்கு. மேருமலையை வில்லா வளைத்திருக்கிறார் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மேருமலையே வருக வருகன்னு கூவி பார்த்தான். அவன் வேற அவசரத்துல இருந்துதான் வரல. அப்பதான் சாமி கொடுத்த அந்த செண்டு ஆயுதம், செண்டுன்னா பூச்செண்டு அல்ல, இந்த ஐயனார் கோயில் இருக்க முடியும். இப்படி கேரள நாட்டிலையும் சரி இங்க ஐயனார் கோயில் பாத்தீங்கன்னா எப்படி போகுது, செண்டுன்னு ஒரு ஆயுதம், செண்டுன்னா பூச்செண்டுன்னு கேட்டுக்கூடாது, அந்த குரட்டி மாதிரி இருக்கும் அது. அது அதனால அடி வாங்கறதுன்னு சொன்னா ரொம்ப சிறப்பு, செண்டு கொண்டு அடித்தார். செண்டை ஏவினார், அந்த மலை குலுங்கிது, அடிபட்ட வேகத்துல ஓடி வருகிறான். அப்பா அப்பா ஆலவாய் பெருமானை எப்பொழுதும் நினைந்து வழிபாடு செய்வேன். அவன் அவன் மேரு வேறு சொல்றான், மேரு மலை ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு வந்து எந்தோள் உருவம் கொண்டு இந்த உருவத்துல போய் கரங்கள் கொண்டு ஆலவாய் பெருமானே நாள்தோறும் நான் வழிபாடு செய்வேன், இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாமல் போச்சு, அதனால அடி வாங்கினார். ஏன் அப்படின்னா இந்த எந்த பதவிகள்ல இருக்கிறவங்க நாள் கடமைகளை செய்வதில் தவிர்க்கும்படியான பல நிலைகள் வந்துடும். அப்படி எனக்கு வந்தது ஒரு காரியம் பற்றி வேற ஒன்றும் இல்ல, கொஞ்சம் மயக்கமா பார்த்துட்டேன். மயங்கி போய் இந்திரன் செஞ்சதை இவன் செஞ்சுட்டான். அங்க குருவை கவனியாம இருந்தா இங்க பெருமானு வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்தான். அதுல இருந்து என்னை காப்பாற்ற இந்த பாவத்தை வருங்க என்பது அடி வாங்கி ஒரு தண்டனையை பெற்றுக் கொண்டு திருந்துகிறவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. திருந்தாரு எப்படி செய்யலாம் வைக்கலாம் பாத்துறேன் அப்படிமாங்க. திருந்துகிறவர்கள் மனம் நைந்து நினைந்து பார்த்து நான் பெண் தவறுதான் என்று உணர்கிறவர்கள் இந்த தண்டனையிலிருந்து, நீ கொடுத்த தண்டனையினால பெரிய தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சுட்டேன், அதுல போய் முத்திரை வச்சாராம் மீன் முத்திரைய. இது வருகிறதும் நம்ம பாண்டியர்களுக்கு ஒரு சேரும் கயல் எழுதினார்கள் சொல்லாங்க. இதெல்லாம் சங்க பாட்டுல இருக்கு. இங்க வந்து திருவிழா பாடணும் நினைவூட்டுது. காலந்தோறும் பழைய மரபான செய்திகளை நாம் நினைவூட்டுக் கொண்டே வரணும். அதுதான் இப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். அங்க இருந்து திரும்பி வந்தால் மிக மகோன்னதமான ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய இறுதியில விக்கிரமனுக்கு பட்டம் கட்டி பெருமான் அங்க தன்னுடைய நிலைக்கு செல்கிறார். வந்த இடத்துக்கு போகிறார். இப்படி வேல் வளை செண்டு ஆகிய மூன்றினாலே இந்திரன் வருணன் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய நேரு அவர்களுடைய அகந்தையை அடக்கி அரும்பொருள் கொண்டு இந்த பாண்டி நாட்டிற்கு மிகச் சிறந்த சொன்னார். இந்த வீரபாண்டியன் என்பவன் பிறந்தான். அந்த மிகச்சிறந்த நிலையில அந்த வழிபாடுகளை முடிந்த பிறகு முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கண்ணுவர் முதலானவர்கள் எல்லாம் ஒரு பிரளயம் முடிஞ்சு போச்சு. இந்த பிரளயம் முடியறதுங்கிறது பாண்டிய நாட்டுல சகஜம். பல பிரளயங்களை கண்டு மீண்டு வந்த ஒரு நகரம் தான். இப்ப பூம்புகார் வந்து கடலுக்குள்ள இருக்கு. மதுரை மட்டும் அங்க இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்தாலும் கூட ஒரு 2000-2500 வருஷமா தாக்கம் பிடிச்சிருக்கு. மதுரை உள்நாட்டு பட்டணமா இருந்தாலும் இந்த பிரளயம் கண்ட பிறகு இந்த வேதங்கள் எல்லாம் மீள வந்தது. மீள வந்த போது இவற்றை ஓதி உணர்ந்தார்கள் அந்த காலத்தின். இப்ப கேட்டதை கொண்டு நினைத்து பார்த்து ஓடுகிற பயிற்சியை பெற்றார்கள். பொருள் உணர்ச்சி இல்ல அவங்களுக்கு. இப்போ தென்னாப்பிரிக்காவில போனா தேவாரம் பாடுவாங்க, தோடுடைய செவியன்று. வெளிச்சீட்டுக்கு போனா எல்லாம் அண்ணாமலை அண்ணான்னு பாடுவாங்க. எதுலன்னா ஆங்கிலத்துல எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஒலி குறிப்போட பாடுறாங்க பல பேர். ஆனா அதுக்கு பொருளும் தெரியாது, தமிழ் வடிவங்களும் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அந்த மறைகள் எல்லாம் பிரளயத்துல ஒடுங்கி மீளமும் தோன்றுகிற போது தோற்றிய இதிய ஒடுக்கி மலர்தோழலாம். தோற்றிய வண்ணமே சங்காரகாரனாக இருக்கிறவன் மீண்டும் தோற்றுவிக்கிற போது எல்லாம் வருகிறது. அவனுடைய அந்த வாக்கு நிலையிலிருந்து பிரணவம், தமிழ்ச்சி பிரணவம் என்றும் ஏற்று பிரணவம் என்றும் ரெண்டு நிலையில வருகிறது. அப்படி வந்த அவைகளிலிருந்து வேதம் விரிந்து வருகிறது, அறிவு நிலைகள் பெருகி வருகின்றன. அவற்றை ஓதி ஓதி உணர்கிறார்கள். உணர்கிற நிலையிலே மறதி வந்து விடுகிறது. பல பிறவிகளையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னாலும் கால நீட்டிப்பு கருதி அவர்களுக்கு அந்த நினைப்புக்கு வரவில்லை. சோகத்தோடு அந்த முனிவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஹரபக்தன் என்று சொல்லக்கூடியவர் எப்பவும் ஆய்வு உடையவர்கள், தோய்வுடையவர்கள் ரெண்டு பேர். அறிவினாலே பார்க்கிறவர்கள் சொல்றாரு, அறிவினான் ஆகுவதுண்டோ தெரிவின் நோய் தன்னோய் போல் போட்டா கிடைக்கும். அறிவு நிலையில இருந்து பார்க்கிற போது அதெல்லாம் தலைவிதியும் தெளிப்போம். ஒருவர் வருத்தப்படுகிறார் சொன்னா அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு தன்னால் முயன்ற முயற்சிகள் செய்ய வேணும். இயலாத போது அந்த முயற்சிகள் எல்லாம் பயன் தராத போது அவனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யலாமே, சாமி இப்படி வச்சிருக்கிய. அந்த நிலையை அறவர்த்தர் என்பவர் தான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யலாம், ஒரு வேதம் ஆயிரம் வேதங்களையும் நீங்க உணரலாம், ஆயிரம் வேதத்தினுடைய பொருளையும் நீங்கள் உணரலாம். எங்க போன மதுரைக்கு போங்க, அங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். வந்தார்கள், அந்த இந்திர விமானத்தை வழிந்தார்கள். தெற்கு படத்துல வந்து சாமி இருக்கிறார்கள். முத பாட்டு கல்லாலின் கூடைய வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்க தட்டாமல் சென்னாட்டு போனா எந்த ஊர்ல போனாலும் இந்த பாட்டை தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய பொருள் சிறப்பு அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கிறது. தட்டாமட்டில பல்வேறு வகையான மேதா தட்டாமட்டி. இப்ப வியாழக்கிழமையில என்ன வந்துச்சு, துண்டக்கடலை மேல போடுற அளவுக்கு தட்டாமட்டி வந்துட்டார். மஞ்சள் துணியையும் துண்டக்கடையும் சுலபம் சுலபம். சோத்திரங்கள் சொல்வதற்கோ அவருடைய வடிவங்களை நினைப்பதற்கோ அற்புதமான அனுபவங்களை பெரியவர் தட்டாமூர்த்தி திருவருப்பான்னு ஒண்ணு இருக்கு. என்ன பாரு, எவ்வளவு உயர்ம கவியான 10வது பக்கம் கவியான தேசிய பாடி இருக்கிறார். அதெல்லாம் பாடம் பண்ணணும், நெஞ்சுருக்க சொல்லணும், சொல்லி 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 பாருங்க. ஆகா இப்படி எல்லாம் தேக்கி வச்சிருக்கிற நல்ல உயர்ந்த பொருள்களை வாட்டில் அடைச்சு வச்சிருக்கான் எசன்ஸ் மாதிரி. அதை எடுத்து நாம அனுபவிக்கலையே. நல்ல வழிபாடுகள் துணிப்பாடுகளை என்னன்னா சாமி கிட்டத்துல வந்துள்ளார். அப்போ பெருமான திருவடியில போய் உட்கார்ந்து கொண்டு மோன நிலையில இருந்து வேண்டுகிறார்கள். வேண்டணும்னு சாமி திருவுருவம் கொண்டு எழுந்து வருகிறார். அந்தணனாகி 16 வயது அந்தணராக எப்படி மாணிக்க வாசிகளுக்கு வந்தாரோ அதுக்கு முன்னையே வந்து இந்த வேத பொருளை சொல்றார். வேதம்னா என்ன, திருக்கு அசுர் சாமம் அதர்வன். இந்த வேதத்துல 21 சாகைகளுடையதாக இந்த ரிக்கு வேதம் இருக்கிறது. அது போல 100 சாகைகளுடைய 1000 சாகைகளுடைய இந்த யஜுர்வேதம் இருக்கிறது. 100 சாகைகளுடையதாக சாம வேதம் இருக்கிறது. அதர்வணேதம் 9 சாகைகளுடையதாக இருக்கு. இந்த 5 முகத்துல ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களிலே ஈசான முகத்துல இருந்து ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான். இந்த 4 முகங்களிலே இருந்து இந்த 4 வேதங்களை பெருமான் உண்டு. பொது நெறி என்றும் சிறப்பு நெறி என்றும் காட்டி இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று நிலைநிறுத்தி கர்மகாண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் ரெண்டு நிலையில வைத்து செயல்களை செய்து 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 அனுபவத்தினாலே அறிவு பெற்று அந்த அறிவிலே தெளிவு பெறுதல் தான் உபனிஷதம் என்பது. செயல் மூலமாக அறிவு பெறுதல் கர்மகாண்டம். செயல் அடங்கி செயலுடைய விளக்கமாக அறிவு தெளிவு பெறுகிறது அது உபனிஷதம். அந்த ரெண்டு நிலைகளையும் சொல்லி அவற்றின் மூலமாக வாழ்வியல் பாங்கிலே ஒரு நாடு, ஒரு நகரம், ஒரு ஊர், ஒரு தெரு, இல்லம், கோவில், கோவிலே நடக்கக்கூடிய நாள் வழிபாடு, சிறப்பு வழிபாடு, இதெல்லாம் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் மறக்கும். வானம் பொழிவதற்குரிய வேள்வி முறைகள், இல்லத்திலே செய்யக்கூடிய வேள்விகள், பொது இடங்களில் வேள்வின முயற்சிகள், என்னென்ன முயற்சிகள் செய்தால் உலகம் நலம் பெறும் என்று எண்ணி எண்ணி தனி மனிதர்களே இருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எப்படி இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் இதை இப்படி வாழ்க இப்படி வாழக்கூடாது என்று சிந்தித்து வந்திக்கிட்ட மொழியிலே இந்த வேதங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வன் சிவபுரத்தின் உள்ளான் திருநடி கீழ் பல்லூர் என்று பெருமான் அகர உகர மகரங்களில் என்று தோன்றிய எல்லா வகையான ஒலி ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் இருந்தாய் நீயே, அவனை பேச பெரிதும் இஞ்ஞாய். ஆனால்தான் ஆரங்கம் நான்மறை ஆனாய் போற்றி. எத்தனை எத்தனை அறிவு செல்வங்கள் உண்டோ அத்தனை இறைவன் தந்தது என்று அந்த இறைவன் உணர்த்தினால் அல்லாமல் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைதல். எப்படி சொல்லாமல் சொன்னார்? சிம்முத்திரையினாலே காமித்தார். இவற்றை நீக்குக, இங்கே சென்று பணிக, அடங்குக, தாழ் தாமரை போலே. இப்படி இப்படி வச்சிருக்காங்க தலைவர். இது வந்து மரபு. எப்படின்னா இப்படிதான் வச்சிருக்கிறேன். சிவோகம் பாவனையிலே சிவானந்தத்தில் அழிந்திருப்பது ஏன்னா இந்த மூன்றையும் விட்டு பரன் அடியை பற்றுவதுதான் ஆன்மாவனுடைய இயல்பு. இதுதான் சுட்டுகிற விரல். இந்த விரலினாலே இதையும் சுட்டலாம், இதையும் சுட்டலாம், சுட்டி அறியப்படுகிறது. இந்த சுட்டு விரல் தான் ஞான சம்பந்தரால் சிவவாத இதயருக்கு இறைவனை சுட்டி காட்டியது. இந்த சுட்டு விரல் தான் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அவரை சுட்டி காட்டியது, ஆணவத்தை சுட்டி காட்டியது. ஆக நடுவில் சுட்டி காட்டக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய பொருள், சுட்டி உணர முடியாத ஒரு பொருள், அதை ஞானிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று மாணிக்கவாசனால் சுட்டி காட்டப்பட்டது. அதுபோல நம்முடைய தடை என்ன? தன்முனைப்பில் நிற்கிறவர்கள் நாம் யார், நீ யார், நாம் யார் தெரியுமா? நீதான். ஆணவம் என்ன? நீதான். எப்படி குரு நமக்கு காட்டுகிறார். ஆனால் இந்த சுற்றுவிரல் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தாமரை திருவடிகளை காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் அறிந்தார்கள், மகிழ்ந்தார்கள். அது மிகப்பெரிய விரிவான ஒரு பகுதி. இனி சாமியுடைய ஆட்சியில வீரபாண்டியன் என்பவன் என்ன ஆட்சி பண்ணான்? இந்த மரபுல அவன் புலியினாலே கவரப்பட்டு இறந்து போனான். அவனுக்கு பல புதல்வர்கள், முறையான புதல்வன் இளைஞனாக இருந்தான். அவனுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அறையை பொக்குசாரையை தெரிந்து பார்த்தா அந்த மகுடம், ஆரம், உடைவாள், செங்கோல் எல்லாம் காணும். சரி, புதிதாக ரத்தனங்கள் எல்லாம் இருக்குமானால் எடுத்து புதிதாக செய்து விடலாம் என்று பார்த்தா இல்ல. இதெல்லாம் அந்த மக்கள், பங்காளி மக்கள் கொண்டு போய்விட்டார்கள். இப்ப என்ன செய்வது? இந்த என்ன செய்வது என்ற கேள்வி வருகிற போதுதான் கடவுளை நினைப்போம். முறையானவர்களுக்கு கடவுளை நினைப்போம், அதான் ஆன்மீகம் என்று. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் முயன்று பெருமுயற்சி செய்து அதில் ஒரு தோல்வித்தானத்தை நாம் எதிர்நோக்குகிற போது கைவிட்டு விடக்கூடாது. இறைவா இறைவா என்று நினைத்தா கடந்தேன் அடியேன் என்னை தாங்கிக் கொள்ளேன். முயற்சி செய்கிற அளவுக்கு ஆன்மா முயற்சி செய்ய வேணும். முயற்சியில ஒன்றும் நிகழவில்லை என்று சொன்னா பெருமான் தாங்கிக் கொள்வான் என்ற நம்பிக்கை வந்து இவர்கள் திருக்கோயிலுக்கு வருகிறார்கள். திருக்கோயில் வருவதற்கு முன்னதாகவே சாமி போகிறார்கள். ஒரு அடி எடுத்து வச்சா அவன் பத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்வினை பெறலாமே, நன்கு நால்வரும் நாம் இன்பம் பெறலாம். ஒன்று தடையாரை போய் தொழுமினே, அவர்கள் போய் தொழ வேண்டும் என்று வருகிறார் மந்திரிமார்கள். இளைஞன் அழைத்துக் கொண்டு பிரகடம் செய்வதற்கு ரத்தனங்கள் இல்லை என்று சுவாமி மாணிக்கம் இருக்கிற வியாபாரியாக ராஜாவா இருந்தவர் வணிகராவதார் வேஷத்தோடனே மாற்றிட்டார். சுந்தர பாண்டியராக இருந்தவர் இப்ப ரத்தன வியாபாரியாக வருகிறார். சாதாரண வியாபாரி இல்ல, ரத்தன வியாபாரியாக வருகிறார். தோல்ல பெரிய முடிச்சு போட்டிருக்காரு, வாகுவலையெல்லாம் போட்டிருக்காரு, பெருமமான பஞ்சகட்டம் கட்டியிருக்கிறார். அந்த இளங்கோவாக ரத்தன வியாபாரியாக வருகிறார். அப்படி அரிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணி கொண்டு வருவார். அவர் அரிய பொருள் அவிநாசி, அவரிடம் இல்லாத என்ன இருக்கு? வந்தால் ஏன் கவலையா வருங்க கேட்கிறார். இந்த மாதிரி இவர் இளவரசர், இவருக்கு கண்டம் சூட்ட போனோம், மணிமோகனம் செய்வதற்குரிய மாணிக்கரத்தனங்கள் எல்லாம் இல்லை, அதில் இல்லை. உலகத்துல எங்கும் இல்லாதது இங்கே இருக்கிறது, எங்கும் இல்லாததோர் இன்பம் இங்கே இருக்கு. வாங்க, நல்ல நீல கருநீல வெல்வெட்டா விரிக்கிறாராம். இந்த வைரம் பாக்கிறதுனா அது சில தெரியாது, இப்படி எல்லாம் வைக்க கூடாது, பேக்ரவுண்ட் சொல்லாங்க. வச்சு அந்தந்த தானங்கள்ல பல மாதிரியான நவ மணிகளை எல்லாம் எடுத்து வச்சு கிழக்கு நோக்கி இருந்து கும்பிட்டு விரிக்கிறாராம். தெய்வம் பரவி உயர்ந்த வியாபாரம் செய்கிறவர்கள் இறைவனை நோக்கி இது இவர்களுக்கு நல்ல வளத்தையும் சுகத்தையும் கொடுக்கட்டும்னு நினைந்து கொடு காட்டுவார்கள். அப்படி பார்க்கிறார்கள். இந்த வைர வைடர்களை சொல்றார், கதை சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இன்னென்ன நாட்டுல இருந்து வந்தது, அங்க இருந்து வந்தது, இங்க இருந்து வந்தது, முத்து இங்க இருந்து வந்தது எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஆனா எங்க இருந்து வந்ததுங்கிறது ஒரு மூல கதவுன்னு சொல்றாரு. வலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசரம், பலன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இறைவனை நோக்கி மிகப்பெரிய தவம் செய்தான். என்ன வரவன், நான் யாராலும் தாழக்கூடாது, என்ன முக்கியம், நான் யாராலும் தாழக்கூடாது. செட்டா முனிவர்களும் கூட விரும்பக்கூடிய ரத்தங்கள் வர, முனிவர்களும் கூட இந்த பொன்மணி அதான் மன்னா மணியானாய் சொல்ற, என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் ஏழையே என்று சொல்லி ஏற்றியது, மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமதுமானாய், இம்மணினி இம்முத்துண்ணி இப்பவளந்து எல்லாம் கடவுளாயிரு. ஆக முனிவர்கள் கூட அந்த ரத்தனங்களை விரும்புவார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய நிலையில என்னுடைய உடம்பு பயனுடையதாக ஆக ரத்தனம் மாதிரியா, சிகாமணி மாதிரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடம்பு எல்லாராலும் விரும்பக்கூடியதாக மாற வேண்டும் நினைக்கிறார். அப்படியே வரம்பெற்றான், யாரும் அவனை ஜெயிக்க முடியல. இந்திரன் அவனோட பல முறை சண்டை போட்டு தோத்து போட்டான். ஒரு முறை வந்தான், இந்த இந்திரன் தான் எல்லாரோடையும் சண்டை போடுறான், வந்தான் சண்டை போட்டு பார்த்தா முடியல. ஏப்பா உனக்கு என்ன வேணும், உடனே வலன் கேட்டான், என்னோட பல முறை தோத்து போனாதான், நீ என்ன எனக்கு கொடுக்க போற, நான் வேணா உனக்கு கொடுக்கறேன். அதாவது எதிரிய வந்து மடக்கிற முறை தேவர்களுக்கு தெரியும், எது அவருடைய நிலை என்று. எப்படி மாவரி சக்கரவர்த்தியில போய் மூணடி மண்ணுன்னு கேட்டாரு பாருங்க, அது மாதிரி வலிமை உடையவர்களை எப்படி மடக்குவது, அறிவுடையவர்கள். அதான் தேவர் அனையர் கயவர், அவரும் செய்து கொள்கிறார். அவங்க இட்டக்கு என்ன செய்வான், நேரம் போனோம் என்ன உண்டு, நான் கேட்டா கொடுக்கறதுக்கு நீ உண்ட என்ன இருக்கு, என்கிட்ட தோட்டு ஓடுகிறப்ப நீ கேள் நான் கேட்கணும். அப்போ ஒன்னு செய்ய, நான் ஒரு யாகம் பண்ண போறேன், நீ இங்க வந்து யாக பசுவா வாழ்ந்த, யாகத்துல அவி சொல்லியக்கூடிய நிலையிலே நீ ஒரு யாக பசுவாக யாகத்துக்குரிய மிருகமாக வாழ்ந்த, வத பண்ணி போட்டு சரி மகிழ்ச்சியோட இப்படி உன்னுடைய காரியமா நான் வருகிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்தேன். எனக்கு ஏற்கனவே வர வாங்கி வச்சுக்கானே, இந்த யாக பசுவை மூச்சை அடக்கி கத்தியெல்லாம் வைக்க கூடாது, அந்த மூச்சை அடக்கி கொள்ளணும். அதெல்லாம் முறை சொல்றாரு, எப்படி யாக பொருள்களை தயார் பண்றது. அதான் அபிசொரிந்து ஆயிரம் வேட்டல் ஒன்னின் உயிர் தெளித்து உண்ணாமை நன்றி வள்ளுவர் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த யாக பசுவை மூச்சு அடக்கி கொண்டு பிறகு அதனுடைய வகைகள் எல்லாம் எடுத்து மாம்சங்கள் எல்லாம் எடுத்து அந்த ஆகுதியில தெரிய வந்தோம், அக்னி மூலமாக அவர்களுக்கு அவிசாக போகும், உணவாக போகும். அப்படி அருகிற போதுதான் அந்த யாக பசுவா வந்த வலனுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நவமணிகளாக மாறித்தான். செத்தும் கொடுத்தா கீழே காய்ச்சி சொன்ன செத்தும் இந்த உடம்பு கூட ரத்தனமயமா இருக்கான். இந்த குருதி இருக்கு மாதிரி அந்த ரத்தம் அது மாணிக்கம், பற்கள் வந்து முச்சு, இந்த ரோமனுக்கு பாருங்க அது வைடூரியம், எண்பதுக்கு பாருங்க அது வஜ்ரம் வைரம், அதான் வலுவா இருக்கிறது வைரம். பித்தம் இருக்கு பாருங்க, இந்த பித்தம் தான் மரகதமா பச்சைய, நமக்கு கூட பித்தம் இருந்ததுன்னா பச்சைய வாங்கி எடுப்போம், இந்த பித்தம் தான் பச்சை. அது இருக்கக்கூடிய நினம் இருக்கு பாருங்க, வெண்மையான பகுதி மாம்சத்த வெண்மையான பகுதி, அது கோமயதகம். மாம்சம் இருக்கு பாருங்க தசை, அது பவழம். கண் இருக்கு பாருங்க நீலம், கோழை, அந்த கோழை வந்து புரடராகும். இப்படி ஒன்பது உடம்புல இருக்கக்கூடிய அருவறுக்கத்தக்க பொருள்கள், இந்த அருவறுக்கத்தக்க பொருள்கள் மின்னுகின்றன ஒளிர்கின்றன. அணிகளாக அரசர் முதல் இயலாறு ஆண்டி வரைக்கும் ஒரு ரத்தன முதல் ஒன்று வாங்கிடணும், முடிஞ்சா ஒரு வைரத்தோடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு பவள தோடாவது வாங்கணும். நினைக்கிறவர் தங்கத்துக்கு வேற, இப்பொண்ணு இம்மணினி இம்முத்துன்னு சொல்ற மாதிரி இந்த கேரளால போகும்போது தங்கம், தங்கத்துக்கு மேல ரத்தனம். ரத்தனம் முதல்ல சுலபமா கிடைக்கிறது என்னன்னா ஏடிக்கல், இழுப்பு கல், வைரம். வைரம் ரொம்ப கஷ்டம். வைரம் தோண்டி எடுக்கப்பட்ட அத்தனை வைரமும் தீட்டப்பட்டு விடுமானா, கள்ளி காசு கூட பெருமா இருக்காது. காக்கு வைக்கிறாங்க பாருங்க, இழுப்பு வைக்கிறாங்க பாருங்க, அதனால விலை ஏறிக்கிட்டு எல்லாம் கிடைக்கணும். இந்த மரகணம் கிடைக்கிறது பாருங்க ரொம்ப கஷ்டம். மரகணத்திலையும் ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன சன்ன வைரங்கள் கிடைச்சிடும், 10 காரட் 20 காரட் அந்த வைரம்னு சொன்னா முழுமை என்ன பட்டத்திட்டப்பட்டதுனா அதெல்லாம் கிடைக்கிறது வருமே. இப்படி யாரு பார்த்தாலும் விரும்புற ஒரு பொருளாக நாம புதிய கொஞ்சம் மணியே மாணிக்கமே மாணிக்கம் அண்ணே இன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறது மடபாடியுள் மாணிக்கமே சொல்ல நினைச்சு பாருங்க. சாமியை அனுபவிக்க ஆனாதான் ரத்தன இல்லைங்கள். ஏழு சத்த விடங்க தலங்கள்ல இங்கம் இருக்கு பாருங்க, ஏழும் ரத்தனத்துல இருக்கு. இந்த பவளத்திலையும் முத்துலையும் கிடையாது, பாக்கி எல்லாத்துலயும் லிங்கம் இருக்கு. அப்ப அருமைப்பாடு கிடைக்கிறது அருமை, அவன் உடம்புல இருந்து வந்ததுதான் இது கற்பனையாவே இருக்கட்டும். அவனுடைய வாழ்க்கை புகழ் பூத்த வாழ்க்கை அல்லவா? இப்படி யாரும் விரும்பாத உடம்பு இது. ஒரு 2 நாள் வச்சிருந்தா என்னை பெத்த அம்மா என்ன விரும்புவாளா, இந்த உடம்பு விரும்புவாளா, என்னோட வாண்ட மனைவி விரும்புவாளா, என்னால் பெறப்பட்ட பிள்ளைகள் என்னை விரும்புவார்களா? சீக்கிரம் துப்பியா சின்னையா அது கொணநாத்தம், சுந்தரராமன்லாம் கிடையாது போயிட்டாரு, கொணநாத்தம் யா. அப்போ யாரும் விரும்பாத இந்த உடம்பு எல்லாராலும் வேண்டாம் என்று சொல்கிற முனிவர்கள் கூட விரும்புகிறது. ரத்ன அபிஷேகம், ரத்தன சபாபதி, ரத்தன சபையில போய் ஆடுற பாருங்க பாருங்க, ரத்தன சபை, பொன் சபை, வெள்ளி சபை, தாமர சபை, ரொம்ப கடைசியில சித்தர் சபை பாருங்க. சாமி மிக அரியதா நிறைய பொருளா இருக்கிறவன் மிக எளித நீளமாக வருகிறார். இந்த 5 சபையில இந்த ரத்தனம் இருக்க உயர்ந்ததாக கூட விரும்பக்கூடிய அந்த ரத்தனம், இந்த ரத்தன மயமாக இருக்கக்கூடிய எல்லாம் காட்டி இன்னது இன்ன பலனை கொடுக்கும், இப்படி இப்படி வைக்கணும், இன்னும் திசையில வைக்கணும், இன்னும் கோள்களுக்கு உரியன. அப்பா அப்பா பாப்பா மாணிக்கத்தினுடைய குணதோஷங்கள் விளைக்கக்கூடியது, வைரம் எங்க தோற்றுவது, எப்படி தோற்றுவது, எப்படி குற்றம் பார்க்கறது, எப்படி குணம் பார்க்கறது, எப்படி நவ மணிகளை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அடிப்படையாக கொண்டு திருவாவூருடைய ஆதீனத்துல நவமணிகள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நவமணிகள்ங்கிற நூல்ல வெறும் பாட்டுகளை எழுதாம நவமணிகளுடைய குணதோஷங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய உயர்ந்த வைர வைடூரியங்களை எல்லாம் படம் பிடிச்சு ஆபரணங்களை எல்லாம் அமைச்சு போட்டுருக்காங்க. கையாளுகிறவர்களுக்கு தான் அவருடைய தன்மை என்னன்னு தெரியும். கடையில வச்சு காட்டக்கூடிய பொருள் அல்ல இது. வைரம் வைடூரியம் வந்து கடையில வச்சு உப்பு புளி மாதிரி விற்க முடியாது, தங்கத்தவனாலும் வச்சிருக்கலாம், ரத்தனங்கள் அப்படி அல்ல. ரத்தனங்களுடைய அருமை என்னன்னு அதை அனுபவித்து பார்த்தவர்கள் தான். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, பல தலைமுறைகளாக வரக்கூடியது. ஒரு நவரத்ன பதக்கம் திருவையாறு சாமிக்கு போட்டுருக்காங்க, எல்லாம் கௌரி சங்கரம் தங்கத்தனை பிடிச்சு அதுக்கு ஒரு பதக்கம், அது விலை மதிப்பு இல்லாதது. அதெல்லாம் அருகில் நின்று பார்ப்பதற்காக நாம போட்டுக்க முடியாது. சாமிக்கு விழா காலங்கள்ல திருப்பதி சாமிக்கு விழா அலங்காரம் பண்றாங்க பாருங்க. நீலப்பச்சைன்னு ரங்கநாதருக்கு ஒரு பச்சை சாத்திருக்கிறாங்க, அதை அனுபவிக்கணும். மீனாட்சிக்கு ஒரு பச்சை சாத்துவாங்க, ஒரு மகர கண்ணி சாத்துவாங்க, சோமசுந்தர பெருமானுக்கு. இதெல்லாம் இந்த விழா காலம் காணுகிற போது அறிவும் வளரும். ஒவ்வொரு பகுதியில் என்ன பட்டு, இது நயம்பட்டா, இது உயர்ந்த மலரா, சுகந்த மலரா, காட்சிக்கு மட்டும் இருந்தாகிற மலரா, இதை எப்படி கட்டி இருக்கிறாங்க, எப்படி இந்தையாக கன்னியாக பல்வேறு வகையாக இந்த அனுபவங்களை கோயில விழாக்களை பார்க்கிற போது, நாடோடு நடக்கிற வழிபாடுகளை பார்க்கிற போது நமக்கு அறிவும் வளரும். இவற்றை வருகிற பெருமானுடைய அருளும் வளரும், அருளும் நமக்கு விளங்கும் வளரும். நம்ம நாம் நம்முடைய பொருளை அவனுக்கு ஆக்கி உன்னை சிங்காரித்து உன்னை பார்க்கிறது. சாமி இங்கே கொடுத்த ரத்தனங்களினாலே கிரீடமும் ஆரமும் செங்கோலும் செய்தவனுக்கு அபிஷேகம் பண்ணினாலே அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று. இப்படி மாணிக்கம் பெற்ற திருவிளையாடல் மிக சிறப்பாக முடிந்தது. இனி 18, 19 எல்லாம் இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். ஏனென்றால் கடலை வட்ட செய்தான் ஒரு முறை வருணன் விட்ட கடலை வட்ட செய்து இந்த பெருமான் இந்த மதுரை மாநகரத்தை காப்பாற்றி இருக்கிறான். அதுபோல நான்மாட கூடல் ஆண்ட 19வது திருவிளையாடலும் நான்மாரி ஆடல் 24 திருவிளையாடல். இன்னைக்கு தலைப்பு கான்மாரியாடைய கற்பகம். நான் என்ன பண்றது, நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி எல்லோருக்கும் நன்றி தருகின்றேன். வான்மையில் வளாது வேக மணிவளம் சிறக்க மன்னன் போன்முறையர் வீக உறவிலாறு உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்கள் ஓங்க, நத்தவம் வேள்மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம். நம பார்வதீபதே அரகர மகாதேவ ஆடகமதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி,